السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب زدني علما, رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவருடைய தூதர் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவனாக தொடங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு பரிசுத்தமான, தெளிவான, நீதமான, முற்றிலும் ஞானம் நிறைந்த ஒரு வேதத்தை கொடுத்திருக்கிறான். அந்த வேதத்தோடு ஒரு ஷரியத்தை, மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். நான் சொல்வது புரிகிறதா? அல்லாஹு தஆலா நமக்கு முற்றிலும் பரிசுத்தமான, அழுக்குகள் இல்லாத, அசிங்கங்கள் இல்லாத, ஆபாசங்கள் இல்லாத, நீதமான, அநியாயமில்லாத, பிறருடைய உரிமைகள் பறிக்கப்படாத, யாருக்கும் எந்த விதமான அவர்களுடைய உரிமையில் அத்துமீறுதல் இல்லாமல் நீதமான, முற்றிலும் ஞானம் நிறைந்த, மடமை இல்லை, முட்டாள்தனம் இல்லை, சீரிய சிந்தனைக்கு முரணான எந்த கொள்கையும் இல்லை, வழிபாடும் இல்லை, குணங்களும் இல்லை, இத்தகைய ஒரு மார்க்கத்தை ஒரு வேதத்தோடு, ஒரு நபியின் சுன்னாவோடு நமக்கு கொடுத்திருக்கிறான். புரிகிறது அன்பு சகோதரர்களே சொல்கிற விஷயம்? இதை நன்கு மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அல்லாஹுவின் அருள்வேதம் குர்ஆனை பலமுறை படித்திருப்பீர்கள். யாசீன், யாசீன், வல் குர்ஆனில் ஹகீம், யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். ஞானம் நிறைந்த இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, ஹிக்மத், கல்வி நிறைந்த, ஞானம் நிறைந்த இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. புரிகிறதா? சூரா லுக்மானை எடுத்து பார்த்தால், தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹகீம், ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும் இவை. இப்படி இந்த ஹக்கீம் என்ற வார்த்தை குர்ஆனில் பல இடங்களில் இந்த புனித வேதத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் படித்திருக்கலாம். இப்போது அதை பற்றி சிந்திக்கத்தான் நாம் இந்த சபையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த குர்ஆன் ஞானம் நிறைந்தது, இல்மு நிறைந்தது. ஞானம் என்றால் இல்மை விட, அறிவை விட, மதிநுட்பத்தை விட தூய சிந்தனை. சாதாரண மக்களால் சிந்தித்து பார்க்க முடியாத செய்திகளை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த பரிசுத்த வேதத்தின் மூலமாக, அந்த வேதத்தின் விளக்க உரையாகிய நபியின் வழிமுறையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். புரிகிறத சகோதரர்களே? அப்ப இந்த மார்க்கம் இத்தகைய ஒரு மூன்று தன்மைகளை நாம் சொன்னோம். பரிசுத்தமானது என்று சொன்னோம், நீதமானது என்று சொன்னோம், ஞானம் நிறைந்தது என்று சொன்னோம். இந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள், கொஞ்சம் உரைக்கு வந்து விடுங்கள். வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் யார்? யாரது? நாம். நாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்கள், இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள். புரிகிறதா? இந்த குர்ஆனோடு அனுப்பப்பட்ட நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் நபியை பின்பற்றக்கூடியவர்கள். சரியா? இப்போது அல்லாஹு தஆலா என்ன விரும்புகிறான் என்றால், இத்தகைய பரிசுத்தமான, நேர்மையான, நீதமான, ஞானம் நிறைந்த வேதமும் அதனுடைய வழிமுறையும் கொடுக்கப்பட்ட நாம் அவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், தூதரை ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹு தஆலா இப்போது நமக்கு விரும்புவது என்ன, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். புரிகிறதா? உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக அனுப்பப்பட்ட போது அல்லது தூதராக அனுப்பப்பட்ட பிறகு காலம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. சரியா? தூதராக அனுப்பப்பட்டதற்கு பிறகு காலம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஒன்று அறியாமை காலம், ஜாஹிலியா, மடமை காலம். ஜாஹிலியா என்றால் அதற்கு டெபினேஷன் சொல்வதென்றால் அதற்கே ஒரு அரை மணி நேரம் தேவை. முட்டாள்தனம், கிறுக்குத்தனம், சீரழிவு, அசிங்கம், அனாச்சாரம், மௌட்டீகம், இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தால் அதுதான் இஸ்லாத்திற்கு முந்தைய காலம், ஜாஹிலியாவுடைய காலம். புரிகிறதா? எப்போது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்ஸான மின் அலக் என்ற வசனம் என்ற ஒளி நபிக்கு கொடுக்கப்பட்டதோ அன்றிலிருந்து காலம் இரண்டாக பிரிந்தது. ஒன்று ஜாஹிலியாவுடைய காலம், இரண்டாவது இஸ்லாமுடைய காலம். எனக்கு கவனமாக கேட்க வேண்டும், இது ஒரு பாடத்தை போன்றுதான் என்று பயான் அல்ல. ஜாஹிலியாவுடைய காலம், இஸ்லாமுடைய காலம். உண்மையிலே நீங்கள் ஆப்போசிட் வார்த்தைகளை பார்த்தால், ஜாஹிலியா முட்டாள்தனம், மடமைத்தனம், கிறுக்குத்தனம், சீரழிவு, இதற்கு நேரடியாக வருவதென்றால் என்ன வர வேண்டும், இல்முடைய காலம். அப்படித்தானே வைக்க வேண்டும். ஆனால் வைக்கப்பட்டது என்ன, இஸ்லாமுடைய காலம். ஏனென்றால் இந்த இஸ்லாமுக்குள் தான் இல்ம் இருக்கிறது, இந்த இஸ்லாமுக்குள் தான் அதில் நீதம் இருக்கிறது, இந்த இஸ்லாமுக்குள் தான் இஃபத் ஒழுக்கம் இருக்கிறது, இந்த இஸ்லாமுக்குள் தான் உண்மையான ஒளி நிறைந்த தெளிவான வழிபாட்டு கொள்கையும் சமூக கொள்கையும், வழிபாட்டுக் கொள்கையும் சமூக கொள்கையும் பொருளாதார கொள்கையும் ஒரு உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடிய உறவு கொள்கையும் இந்த இஸ்லாமுக்குள் தான் இருக்கிறது. எனவே ஜாஹிலியாவுக்கு எதிராக வெறும் கல்வி என்று சொன்னால் அது ஒரு பக்கம் மட்டும் போய் நின்றுவிடும். புரியுதா? கல்வி என்று சொன்னால் அது ஒரு பக்கம் மட்டும் போய் நின்றுவிடும். ஆகவேதான் கல்வியை, ஒழுக்கத்தை, நீதத்தை, நேர்மையை அனைத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தூய்மையான ஷரியத்தை கொடுத்தான். அதுதான் சகோதரர்களே இஸ்லாம். அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அந்த மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் சகோதரர்களே. நீங்களும் நாமும் நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான், இந்த நேர்வழி கொடுக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அல்லாஹு தஆலா, இதுதான் கலாச்சாரம் என்பது. சரி, இதுவரை சிந்தித்திருக்கவில்லை என்றாலும் இப்போது சிந்திப்போம் வாருங்கள். தொழுகையில் நாம் ஓதுகிற சபுல் மசானி என்ற சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கொஞ்சம் அப்படியே ஆரம்பத்திலிருந்து ஓதி வாருங்கள். அல்லாஹை புகழ்கிறோம், அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்விற்கு புகழலாம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், தீர்ப்பு நாளின் அதிபதி, அல்லாஹுமே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி கேட்கிறோம். சரியா? யா அல்லாஹ், நேரான பாதையில் எங்களை நேர்வழி நடத்து. பாதை நேர்வழியாக இருக்க வேண்டும், அதில் நேர்வழியில் நடக்க வேண்டும், அதில் நேராக நடக்க வேண்டும். பாதை நேராக இருந்து கோணலாக நடந்தால் என்ன ஆகும்,
ஹைவே கரெக்டா இருக்குது, ஆனா ஓட்டுறவன் ஸ்டேரிங்க திருப்பி வைத்திருந்தான்டா என்ன ஆகும், கொண்டு போய் பேரியர்ல முட்டுவான் அல்லது அடுத்த கார்ல முட்டுவான். பாதை நேராக இருக்க வேண்டும், அதில் எங்களை நேர் வழி நடத்து. ஏனென்றால் இஸ்லாம் என்ற பெயரிலே வரம்பு மீறக்கூடியவர்களும் இருப்பார்கள். இஸ்லாம் மார்க்கத்திலும் வரம்பு மீறக்கூடாது, இஸ்லாமையும் வரம்பு மீறி சென்று விடக்கூடாது. இஸ்லாமை விட்டு வெளியேவும் சென்று விடக்கூடாது, மார்க்கத்திலும் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்ற பெயரிலே வரம்பும் மீறி விடக்கூடாது. எது எந்த அளவு சொல்லப்பட்டதோ அந்த அளவு தான் செய்ய வேண்டும். அதை விட அதிகப்படுத்துவதற்கு எனக்கோ உங்களுக்கோ வேறு எவருக்கும் அணு அளவும் அனுமதி கிடையாது. சரியா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில் எங்களை நேர் வழி நடத்து. அடுத்து வாருங்கள், இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய இன்றைய தலைப்பை ஒட்டிய ஒரு முக்கிய செய்தி. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நேரிய பாதை என்றால் கியாமனால் வரை வரக்கூடிய எந்த மனிதனும் தான் புரிந்ததை, தான் விளங்கியதை, தனக்கு தோன்றியதை வைத்துக் கொண்டு இதுதான் நேர்வழி, இதில் எல்லாரும் வந்து சேர்ந்து விடுங்கள் என்று சொல்லவே கூடாது என்பதற்காக அல்லாஹ் அடுத்து என்ன செய்தான், உன் அருள் யார் மீது இறங்கியதோ, நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையாகிய அந்த நேர்வழியில், அந்த நேர்வழி என்பதை அல்லாஹ் லாக் செய்து விட்டான், அதற்கு டெபினேஷன் கொடுத்து விட்டான். புரிகிறதா இல்லையா? ஒரு சூஃபியோ அல்லது ஒரு ஆலிமோ அல்லது ஒரு ஷேகோ அல்லது ஒரு முஃபக்கிர் சிந்தனைவாதியோ, நான் சிந்திக்கிறேன், நான் உங்களை வழிநடத்தப் போகிறேன், நான் உங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை சொல்லுகிறேன், பாருங்கள் என் பின்னால் வாருங்கள் என்றெல்லாம் சமுதாயத்தை கூறு போட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா நேர்வழி என்பதை எது என்றும் அங்கே அடையாளம் காண்பித்து விட்டான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையாகிய அந்த நேர்வழியிலே அங்கே குறிப்பாகிவிட்டது. என்ன, இதற்கு முன்னால் அல்லாஹுடைய அருளை பெற்ற ஒரு கூட்டம் சென்றிருக்கிறது. புரிகிறதா? இதற்கு முன்னால் அல்லாஹுடைய அருளை பெற்ற ஒரு கூட்டம் சென்றிருக்கிறது. அந்த கூட்டம் எந்த வழியிலே சென்றதோ அந்த வழிதான் நேர்வழி. அதை நாம் அறிய வேண்டும், அதை நாம் புரிய வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் அல்லாஹுடைய ஹிதாயத். விளங்கியதா? இன்று நாம் வைத்துக் கொண்டு குர்ஆனை படிச்சுட்டா இதுதான் விளக்கம், அது இதை படிச்சுட்டு இதுதான் விளக்கம் என்று ஆளுக்காலு மார்க்கத்தை கூறுபடுவதல்ல. புரிகிறதா? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமத்தி என்று சொல்லும் போது, எது மார்க்கமாக இருந்ததோ, எது ஒழுக்கமாக இருந்ததோ, எது சட்டமாக இருந்ததோ, எது அனுமதிக்கப்பட்டதாக இருந்ததோ அதுதான் மார்க்கம், எது தடுக்கப்பட்டதாக இருந்ததோ அது தடுக்கப்பட்டது. புரிகிறதா? இப்போது அடுத்து வாருங்கள், இருந்தாலும் இத்தோடும் அல்லாஹ் நிறுத்தவில்லை. இத்தோடும் நிறுத்தினானா? இத்தோடும் நிறுத்தவில்லை. ஹைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், அந்த உன்னுடைய அருளை பெற்றவர்கள், நீ அருள் புரிந்தவர்கள், உனது கோபத்திற்கு ஆளானவர்களும் அல்ல, வழி தவறியவர்களும் அல்ல, உனது கோபத்தை விட்டு விலகி பாதுகாக்கப்பட்டவர்கள், வழிகெடாதவர்கள், யார் மரணிக்கும் போது நேர்வழி பெற்றவர்கள் என்று நீ சான்று கொடுத்தாயோ, புரிந்து கொள்ளுங்கள், யார் வாழும் போதே நேர்வழி பெற்றவர்கள் என்று நீ சான்று கொடுத்தாயோ. சில பேர் இன்னைக்கு புதிய வியாக்கியானம் எல்லாம் பேசுறாங்க, சஹாபாக்களை நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொன்னா அது குர்ஆன் இறங்கிட்டு இருக்கும் போதுதான், குர்ஆன் இறங்குறது நின்னு போச்சு, அதுக்கு பிறகு சஹாபாக்கள் மாறினாங்க, அதனால அந்த குர்ஆனுடைய புகழ்ச்சியெல்லாம் சஹாபாக்களுக்கு பொருந்தாது. மஆத் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான விளக்கம் சகோதரர்களே. முடிவை அறியாத ஒரு இறைவன் அல்லாஹு தஆலா ஒரு மனிதருடைய ஈமானை, நேர்வழியை, உயர்வை, குணத்தை, பரிசுத்தத்தை அல்லாஹ் புகழ்கிறான். அவர்களெல்லாம் வழிகட்டு விட்டார்களாம். என்ன ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வருகிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சரி வாருங்கள், தலைப்புக்கு செல்லுவோம். உள்ளம் நடுங்குகிறது சகோதரர்களே, எப்படி இப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் சொல்வதற்கு ஒரு முஸ்லிமால் முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு முஸ்லிம் சஹாபாக்களை பற்றி குர்ஆன் இறக்கப்பட்ட, அருளப்பட்ட குர்ஆனை ஏற்று இந்த குர்ஆனுக்காக வேண்டி உயிரை கொடுத்த ஒரு சமுதாயத்தை பற்றி சொல்வதற்கு ஒரு முஸ்லிமால் துணிய முடியுமா?
غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ.
அப்ப அந்த சமுதாயம் வாழும் போதே உங்கள் மீது நான் அருள் புரிந்தேன், உங்கள் மீது நான் கருணை புரிந்திருக்கிறேன், நீங்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய அந்த நேரான பாதையில் எங்களை நேர்வழி நடத்து. புரிகிறதா? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அடுத்து போவோம். இதுவரைக்கும் விளங்கி கொண்டால் இப்ப அடுத்து வாங்க. ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிய வேண்டும். அல்லாஹு தஆலா கூட்டத்தை அல்லது மக்களை இரண்டாக பிரிக்கிறார். பிரித்துத்தான் ஆக வேண்டும். நல்லது எது கெட்டது எது என்று பிரிக்கவில்லை என்றால் குழப்பம் ஏற்பட்டுவிடும். நல்லதை தேடக்கூடியவன் கெட்டது பிரிக்கப்பட்டில்லை என்றால், பிரிக்கப்பட்டு இருக்கவில்லை என்றால் கெட்டதிலே விழுந்து விடுவார். போலி எது உண்மை எது என்று பிரிக்கப்பட்டு தெளிவாக அடையாளம் காணப்பட வேண்டும். சரியா இல்லையா? அப்போதுதான் உண்மையை அடையக்கூடியவர்கள் உண்மையை அடைவார்கள், போலியை பார்த்து ஏமாறக்கூடியவர்கள் போலியிலே சென்று உண்மையை தவற விடுவார்கள். சரியா இல்லையா? அல்லாஹு தஆலா படைத்த மொத்த உம்மத்தை இரண்டாக பிரித்து விட்டான். ஒரு கூட்டம் யார்? அல்லதீன அன்அம்த அலைஹிம். ஒரு கூட்டம் யார்? அல்லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹுடைய நிர்மத்தை அருளை பெற்றவர்கள், அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவால் அருளப்பட்டவர்கள், அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டவர்கள். கேக்குறீங்களா? புரியுதா? இப்படியே போலாமா வேற மாதிரி போயிருவோமா? இப்படியே போலாமா? அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவால் அருளப்பட்டவர்கள், அல்லாஹுடைய விசேஷ அன்புக்கும் ஏத்த கருணைக்கும் பாத்திரமானவர்கள். அல்லதீன அன்அம்த அலைஹிம். ஏன் அல்லதீன அன்அம்த அலைஹிம்? அல்லாஹ்வுடைய அருள் இவர்கள் மீது ஏன் இறங்கியது? அல்லாஹ்வுடைய அருள் இவர்கள் மீது ஏன் இறங்கியது? அல்லாஹ் எந்த ஒரு சிராத்துல் முஸ்தகீம் கொடுத்தானோ அதிலேயே இவர்கள் நிலையாக இருந்து கொண்டார்கள். அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை இவர்கள் அணைத்துக் கொண்டார்கள், பின்பற்றினார்கள், பாதுகாத்துக் கொண்டார்கள், தூதருக்கு பின்னால் சரியாக சென்றார்கள். சுருக்கமா சொல்லலாம், தூதருக்கு பின்னால் சரியாக சென்றார்கள். தூதருக்கு பின்னால் சரியாக சென்றார்கள். சரியாக சென்றார்கள் என்றால் நீங்க எல்லாம் அப்படியே விவரமா புரிந்து கொள்ள வேண்டியதுதான். தூதர் என்ன சொன்னாரோ அதுதான். அவரை மீறி ஒரு மார்க்கம் இல்லை, அவரை மீறி ஒரு விருப்பம் இல்லை, அவரை மீறி ஒரு விருப்பம் இல்லை, அவரை மீறி ஒரு மார்க்கம் இல்லை. எதுவாக இருந்தாலும் தூதரிடத்தில் வந்து கேட்பார்கள். எஸ் அலூன கனில் மஹிம், எஸ் அலூன கனில் ஹம்மர், எஸ் அலூன கனில் அஹில்லா, எஸ் அலூன கமாதா யுன்ஃபிகூன். எதுவாக இருந்தாலும் தூதரை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். தூதரிடத்தில் விளக்கம் பெற்று 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 அவர்கள் செய்தது போல அவர்களும் செய்தார்கள். அல்லாஹுடைய விசேஷமான அருளை பெற்றவர்கள், அதாவது தூதரை முழுமையாக சரியாக பின்பற்றியவர்கள். இவர்கள் ஒரு கூட்டமா? இரண்டாவது கூட்டம் யார்? கைரில் மஹதூபி அலைஹிம் வலல்லாலீன். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உரியவர்கள், கோபத்திற்கு ஆளானவர்கள், வழிகெட்டவர்கள், இவர்களை எல்லாம் ஒரு கூட்டமாக அல்லாஹ் பிரித்து விட்டான். புரிகிறதா? கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் புரிய முயற்சி செய்யுங்கள். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் அருளுக்கு உட்பட்டவர்கள், அருளுக்கு உட்பட்டவர்கள் என்றால் யார்? முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீமிலே சரியாக சென்றவர்கள். சிராத்துல் முஸ்தகீமிலே சரியாக சென்றவர்கள் என்றால் யார்? தூதரை சரியாக பின்பற்றியவர்கள். இரண்டாவது கூட்டம் யார்? அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், வழிகட்டவர்கள். இவர்கள் யார் என்றால் சிராத்துல் முஸ்தகீமிலே செல்லாதவர்கள். சிராத்துல் முஸ்தகீமிலே செல்லாதவர்கள் என்றால் யார்? தூதரை பின்பற்றாதவர்கள். தூதரை பின்பற்றாதவர்கள். அப்ப கூட்டத்தை அல்லாஹ் இரண்டாக பிரிக்கிறான். ஒன்று சிராத்துல் முஸ்தகீமை பின்பற்றி அல்லாஹ்வுடைய அருளுக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் தூதரை பின்பற்றியவர்கள். சிராத்துல் முஸ்தகீமிலே செல்லாமல் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள், வழிகட்டவர்கள், அவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்காதவர்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நபியாக நம்பிக்கை கொள்ளாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை கலாச்சாரத்தை விட்டு பிரிந்தவர்கள். புரியுதா? வந்துட்டோமா? இப்ப இப்ப அடுத்து வாருங்கள். இப்படி அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை நமக்கு கொடுத்து தொழுகை முழுக்க எப்போதெல்லாம் தொழுதாலும் இதை ஓதுங்கள் என்று நமக்கு சொல்கிறானே, கொஞ்சம் கவனமா கேளுங்க. எப்போது தொழுதாலும், ஃபர்ள் தொழுதாலும், நஃபில் தொழுதாலும், சுன்னத்து தொழுதாலும், ஏன் சலாத்துல் ஜனாதா தொழுதாலும், சரியா இல்லையா, ஜனாதா தொழுகை தொழுதாலும் கூட இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. அப்படிப்பட்ட ஒரு பெரும் மகத்தான தூது செய்தி அல்லது இஸ்லாமின் ஒரு நேர்வழி செய்தி இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்தித்தே ஆக வேண்டும் சகோதரர்களே. இதுவரை நாம் சிந்திக்காமல் இருந்திருக்கா மேலோட்டமாக என்று அப்படியே சென்றிருக்கலாம், நம்மை நாமே சொல்லி இருக்கலாம், நாம் எல்லாம் அருள் பெற்றவர்கள் என்று மற்றவர்களை பார்த்து கோபத்திற்கு ஆளானவர்கள், வழிகட்டவர்கள் என்று சொல்லி இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னது போன்றே நம்மை உண்மையிலும் ஆக்கி அருள்வானாக. இது அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை. ஆனால் நடைமுறையை பார்க்க வேண்டுமே, செயல்முறையை பார்க்க வேண்டுமே. நாம் நம்பியது போன்றுதான் நாம் இருக்கிறோமா, நாம் சொல்வது போன்றுதான் நாம் இருக்கிறோமா என்று அதுதான் இந்த பாடம். சரி, இப்போது அல்லாஹு தஆலா என்ன விரும்புகிறான் என்றால், இந்த அருள் பெற்றவர்கள் வழிகட்டவர்களில் இருந்தும் கோபத்திற்கு ஆளானவர்களில் இருந்தும் தனித்து அடையாளம் தெரிய வேண்டும். ஒருவரை பார்த்தாலே இவர் அஸ்ராத்துல் முஸ்தகீமிலே செல்லக்கூடியவர், இவர் முஹம்மது ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடியவர், இவர் அல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்றோரில் ஒருவர் என்று பார்த்த உடனேயே, நம்மை பார்த்த உடனேயே தெரிய வேண்டும். அப்போதுதான் நம் அல்லாதவர்களை, அல்லாவின் கோபத்திற்கு ஆளானவர்கள், வழிகட்டவர்கள் என்று நேர்வழியை தேடக்கூடிய மக்களால், சத்தியத்தை தேடக்கூடிய மக்களால், தௌஹீதை தேடக்கூடிய மக்களால், அல்லாஹுவை அடைய வேண்டும் என்ற தேட்டம் உள்ள மக்களால் நேரான பாதைக்கு வர முடியும். புரியுதா இல்லையா? இந்த அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்பவர்களும் அஸ்ராத்துல் முஸ்தகீமிலே செல்பவர்களும் இந்த பக்கம் உள்ள அல் மஹ்தூபி அலைஹிம் இவர்களும் ஒரே மாதிரியாக இருந்தால் பள்ளிக்குள் மட்டும்தான் தொழுகையிலே வித்தியாசப்படுவார்கள். அவர்கள் சர்ச்சிலே தொழுவார்கள், இவர்கள் பள்ளியிலே தொழுவார்கள். அவர்களுடைய நோன்பு வேற, இவர்களுடைய நோன்பு வேற. அவர்களுடைய சிலை வணக்க வழிபாடு வேற, இவர்களுடைய ஹஜ் வணக்க வழிபாடு வேற என்று வணக்க வழிபாட்டில் மட்டும்தான் வித்தியாசம். கொஞ்சம் அப்படியே வந்து கொண்டே இருக்க வேண்டும். வணக்க வழிபாட்டில் மட்டும்தான் வித்தியாசம், கொள்கையில் தான் வித்தியாசம். இவர்கள் ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்கள், மற்றவர்கள் அந்த இறைவனுக்கு இணை வைத்து ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கொள்கையில், வணக்க வழிபாட்டில் தான் இவர்களுக்கு இடையிலே வேறுபாடு. மற்றபடி இரண்டு கூட்டத்தார்களும் ஒரே மாதிரி தான் வாழ்வார்கள், இரண்டு கூட்டத்தார்களும் ஒருவரை போல்தான் இருப்பார்கள். இரண்டு கூட்டத்தார்களும் ஒருவரை போல்தான் ஆடை உடை பாவனை நடை வீடு கலாச்சாரம் படிப்பு தொழில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நேர்வழி பெற்றவர்கள், அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்களை சமுதாயத்திலே எப்படி மக்கள் பிரித்து பார்க்க முடியும், எப்படி இவர்கள் தான் என்று அடையாளம் காண முடியும்? புரிகிறதா? இப்போது கவனியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் கொள்கையை மட்டும் நமக்கு போதித்து சென்றார்களா அல்லது வணக்க வழிபாட்டை மட்டும் போதித்து சென்றார்களா அல்லது அத்தோடு சேர்ந்து ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு வாழ்க்கை கலையையும் பண்பாட்டு முறையையும் நடை உடை பாவனை தோற்றம் இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்து சென்றிருக்கிறார்களா? பார்க்க வேண்டுமா இல்லையா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் கொள்கையை மட்டும் போதிக்கவில்லை, வெறும் வணக்க வழிபாட்டை மட்டும் போதிக்கவில்லை, ஒரு கலாச்சாரத்தை நமக்கு போதித்து சென்றார்கள், ஒரு வாழ்க்கை முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்து சென்றார்கள். எத்தகைய வாழ்க்கை முறை, எத்தகைய வழிபாட்டு முறை? வழிபாட்டு முறையிலும் ஏனைய மக்களுடைய எந்த கலாச்சாரமும், கவனித்து கேளுங்கள், ஏனைய மக்களின் எந்த விதமான அடையாளமும் இந்த ஷரியத்திற்குள், இந்த முஸ்லிம் உம்மாவிற்குள் இருக்கக்கூடாது. இவர்களுடைய கலாச்சாரத்தில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அஜமிகள், முஸ்லிம்களுடைய எந்த விதமான பண்பாடும் முஸ்லிம்களுக்குள் இருக்கக்கூடாது. இவர்கள் தனித்து தெரிய வேண்டும், இவர்களுடைய அடையாளம் தனித்திருக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார்கள். ஏதோ போட்டிக்கு மாறு செய்தார்கள் அல்ல. ஏன்? இது இஸ்லாம். ஆரம்பத்தில் சொன்னோம், கல்வி நிறைந்த, ஞானம் நிறைந்த, நீதம் நிறைந்த, ஒழுக்கம் நிறைந்த, பகுத்தறிவு நிறைந்த நேரிய மார்க்கம் இது. எனவே இதை உடையவர்கள் அனைத்திலும் தெளிவாக வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும், மற்றவர்களை போன்று ஒத்திருக்க முடியாது. நூல்களிலே கொஞ்சம் பயணம் செய்யுங்கள், ஒரு ஒரு உதாரணமாக பார்த்து செல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தபோது முஹர்ரம் மாதத்தில் 10வது பிறை என்று யூதர்கள் எல்லாம் நோன்பு நோற்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர்கள் எல்லாம் நோன்பு நோக்கிறார்களே, என்ன செய்தி என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் இன்றைய தினத்தில் தான் பாதுகாத்தான், எனவே அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு நோக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் என்ன மூசாவை கொண்டாடுவது? மூசாவை கொண்டாடுவதற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உரிமை கொள்வதற்கு இவர்களை விட நாம் தகுதியானவர்கள், எனவே நாம் நோன்பு நோற்போம். ஆனால் என்ன செய்வோம்? இவர்களுக்கு மாறு செய்து செய்வோம். அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் பிறை 9 சேர்த்து ஒரு நோன்பு வைப்பேன். பாருங்க, யூதர்கள் 10வது ஆண்டு நோன்பு நோற்றார்கள், அது ஒரு சரியான செயல். அந்த சரியான செயலாக இருந்தும் கூட அதை கூட அப்படியே அவர்களிடத்திலிருந்து நாம் காப்பி அடிக்க கூடாது, அதிலே மாற்றம் செய்தாக வேண்டும். புரியுதா இல்லையா? அதிலே மாற்றம் செய்தாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு நாள் சேர்த்து வைப்போம், 2 நோன்பாக வைப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்தார்கள். இங்கே என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்ட விரும்புகிறார்கள்? முஸ்லிம்களுடைய நோன்பு பழக்கம், முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாடு என்பது வேறு, யூதர்களுடைய வணக்க வழிபாடு என்பது வேறு. அடுத்து ஒரு சம்பவத்துக்கு வாருங்கள். இப்படி ஒரு ஒரு சம்பவமாக சேர்த்துக் கொள்ளுங்கள், கடைசியில் மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். மதீனாவிலே அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் கட்டப்பட்டது, முஸ்லிம்கள் எல்லாம் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வந்தார்கள். என்ன பிரச்சனை ஏற்பட்டது? எப்படி முஸ்லிம்களை மஸ்ஜிதுக்கு ஒன்று சேர்ப்பது? முஸ்லிம்களை மஸ்ஜிதிற்கு எப்படி ஒன்று சேர்ப்பது? எதை வைத்து? பரலான ஐங்கால தொழுகைக்கு முஸ்லிம்களை பள்ளிக்கு அழைத்து வருவது சிக்கலான செய்தியாகிவிட்டது. சரியா? அப்ப ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மணியை கட்டி சட சடனும் மணியை அடிப்போமே அப்படிங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அதை நாம் செய்ய முடியாது. ஏன்? அது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் மணி அடிப்பது. பாத்தீங்களா? நன்மைதானே, என்ன அதுல என்ன தப்பு இருக்குது? எப்படி அதுல என்ன தப்பு இருக்குது? மக்களை கூப்பிடுறதுக்கு ஒரு வழிதானே, அதுல என்ன தப்பு இருக்குது? அது உள்ள போய் என்ன இபாதத் இருக்குது? 2 மணி அடிச்சு 4 பேர் வந்துட்டா வேலை முடிஞ்சு, பேச முடிஞ்சா? கிறிஸ்தவர்களின் கலாச்சாரம் விட்டொழியுங்கள். அது அடுத்து ஒருத்தர் வந்தார், ஊனு ஊதலாமான்னு சொன்னார், கும்பு வச்சு ஊதலாமான்னு சொன்னார், வேண்டாம். அது மஜூசிகளுடைய கலாச்சாரம். அது ஊதுறது, அது மஜூசிகளுடைய கலாச்சாரம், அது அதுவும் வேண்டாம், விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்படியே மஷூரா நடக்குதுங்க. 3 நாட்களாக தொழுகைக்கு எப்படி அழைப்பது என்று மஷூரா நடக்குது. ஒருத்தர் சொல்றார், நெருப்பு மூட்டலாமாங்கிறார்,
நெருப்பு முட்டி வெளிச்சம் காட்டினா எல்லாரும் வருவாங்களே. மஜூசிகளின் கலாச்சாரம் அது, விட்டொழியுங்கள், வேண்டாம். யோசித்து பார்த்தீர்களா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு முறை, முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் தனித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதுதான் ஷரியத் சகோதரர்களே. அப்ப இப்படியே மூன்று நாளா ஒரே மஷூரா மஷூரா நடந்துகிட்டு இருக்க அப்துல்லா இப்னு அப்துல் ரபிஹி என்ற சஹாபி காலையில வர்றார். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே கவலையோடு நான் பார்த்திருந்தேன், கனவிலே ஒருவரை பார்த்தேன், ஒரு வானவரை பார்த்தேன். வானவர்னா அல்லாஹ் அவருக்கு அந்த மாதிரி உதிக்க செஞ்சிருக்காய், ஒரு வானவராகத்தான் இருக்க வேண்டும். ஒருவரை பார்த்தேன், அவர் சில வார்த்தைகளை கூறினார், அந்த வார்த்தைகளை நான் நினைவு வைத்திருக்கிறேன், அவற்றை உங்களுக்கு சொல்லட்டுமா அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சொல்லுங்கள் என்று. அந்த வார்த்தைகள் அதானுடைய வார்த்தைகள் சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்து விட்டது. ஆஹா, இதுதான் அழகிய வழிமுறை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறார்கள். உடனே ஏறி இதை சொல்லிக் கொடுங்க பிலாலுக்கு, பிலால் சத்தமா சொல்லட்டும். பிலால் சொன்னா அங்கேருந்து கைலியை இழுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க. யாரு யாரு ஓடி வர்றாரு? உமர் இப்னுல் கத்தாப். யார் சொன்னார்? அல்ஹம்துலில்லாஹ், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போல வார்த்தையை நானும் கனவுல கேட்டேன்னு சொல்லிட்டு, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்றிலிருந்துதான் இந்த அதான் முறைப்படுத்தப்பட்டது. இந்த அதான் முறைப்படுத்தப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஷரியத்திலே ஆக்கினார்கள். இங்கு என்ன நாம் பார்க்கிறோம்? ஒரு வணக்க வழிபாட்டுக்கு அழைக்கின்ற முறையாக இருந்தாலும், வணக்க வழிபாட்டுக்கு அழைக்கின்ற முறையாக இருந்தாலும், ஏதோ அது ஒரு நோக்கமா, அதுல என்ன இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நியர்களின் கலாச்சாரத்தை, அந்நியர்களின் வாழ்க்கை முறையை, அவர்களது வழிபாட்டின் முறையை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை முற்றிலுமாக நிராகரித்து முஸ்லிம்களுக்கு என்று வழிபாட்டு முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். ஏன்? நேர்வழி பெற்றவர்களின் வழிபாடும் வழிகட்டவர்களின் வழிபாடும் வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும். அந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது. அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே தொழுதார்கள். ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கும் போது தங்களது காலணியை கழட்டினார்கள், காலணியை செருப்பை கழட்டினார்கள். அப்ப செருப்பு போட்டு தொழலாமான்னு சொல்லிட்டு இப்பதான் சில பேர் கேள்வி வரலாம். அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். சஹாபாக்கள் பின்னாடி நின்றவர்கள் எல்லாம் தங்களது காலணியை செருப்பை கழட்டி கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தவுடன், நான் செருப்பை கழட்டினேன், நீ ஏன் செருப்பை கழட்டிங்க என்று கேட்டார்கள். இங்கேதான் நாம் பார்க்க வேண்டும், யாரெல்லாம் சஹாபாக்கள் மனஇச்சையாக தங்களது காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள், மார்க்கத்தில் அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் என்றெல்லாம் எந்த அறிவாளிகள் பேசுகிறார்களோ அவர்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். நபி செய்ததை பார்க்காமல் சஹாபாக்கள் எந்த ஒன்றையும் செய்ய மாட்டார்கள். அங்க பாக்குறாங்க, நபி தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது செருப்ப கழட்டுகிறார்கள். தொழுது கொண்டிருந்த சஹாபாக்கு, ஏன் ரசூலா நீங்க செருப்ப கழட்டீங்கன்னு தொழுது முடிச்சோன்னு ரசூலாட்ட விளக்கம் கழட்டு, அதுக்கப்புறம் கழட்டுவோன்னு கழட்டல இருக்கல, என்ன செய்தார்கள்? நபி கழட்டினார்களா? தொழுகையில நம்மளும் கழட்டிட வேண்டியதா என்று கழட்டிவிட்டு, அந்த அளவு நபியை பின் ஃபாலோ இத்திவா பின்பற்றி கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருங்க கேளு, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இப்ப எனக்கு ஜிப்ரீல் வந்து சொன்னார், எனது காலணிக்கில் எனது செருப்புக்கு கீழே அசுத்தம் இருக்கிறது என்று, எனவே அதை கழட்ட சொன்னார், நான் கழட்டினேன். நீங்கள் உங்களது காலணிகளிலேயே தொழுங்கள், யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள். அவர்கள் தங்களது காலணிகளோடு தொழுவது கிடையாது. இப்ப இந்த காலத்துல கார்பெட் போட்டுட்டாங்க, இந்த மாதிரி வசதிகள் செய்யப்பட்டதுனால தூசிப்பட்டுங்கிறதுக்காக வேண்டிதான் செருப்பு கழட்டப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள், தொழும் போது செருப்பணிவது கூடாது என்பதற்காக அல்ல. சாதாரணமான தெருவிலையோ ஓரத்திலேயோ அல்லது மண்ணிலேயோ நீங்க நின்று தொழும் பொழுது செருப்பை கழட்டாமல், செருப்பு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில், சுத்தமா தான் இருக்கும், வசுவாசப்பட தேவையில்லை. சும்மாவே செருப்புனாலே ரொம்ப பேர் அசுத்தமானதுன்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படத்துல இப்படியே ஒரு சஹாபி கேக்குறாரு, யார் ரசூலா, நாங்க தெருவழியா வர்றோமே, தெருவழியா வந்தா என்ன, சில இடத்துல அசுத்தம் இருக்குமே, இருந்துட்டு போது அடுத்த இடம் அதை சுத்தமாக்கிடும், நடந்து வரும் பொழுது அடுத்த பகுதி அதை சுத்தமாக்கிட வசுவாசப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க, நல்லா தெரியுதா நாத்தம் படிக்குதா, அப்பதான் அதுல அசுத்தம் இருக்குன்னு அர்த்தம். சும்மா சந்தேக பேர் வழியாக மாறிவிடாதீர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், அவர்கள் தங்களது காலணிகளோடு தொழுவது கிடையாது, நீங்கள் காலணிகளோடு தொழுங்கள் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே யூதர்களில் இருந்து நம்மை பிரிக்க முயற்சி செய்கிறார்கள், யோசித்து பார்த்தீர்களா சகோதரர்களே? அடுத்து பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தங்களுடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது ஈரானில் இருந்து பாரசீக அந்த கிஸ்ரா மன்னரிடம் இருந்து இரண்டு பேர் வருகிறார்கள், இரண்டு மஜூசிகள் வருகிறார்கள், முரட்டு மீச வச்சிருக்கிறாங்க, முரட்டு மீச மொத்தமா இருக்கு, தாடியை பார்த்தால் முற்றிலும் சிறைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேர்கிட்ட கேக்குறாங்க, ஏன்பா இப்படி கோலத்தை மாத்தி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எப்படி கேக்குறாங்க, கோச்சிக்காதீங்கன்னா சொல்ல வேண்டியது சொல்லித்தானே ஆகணும், தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்ஷால்லா திருந்த முயற்சிப்போம். இல்ல யாரும் தாடி வைக்காதவங்க எல்லாம் சித்து நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்ல போறாரு சொல்றாரு நினைச்சுக்காதீங்க, மார்க்கத்தை நாம் தெரிஞ்சுத்தான் ஆக வேண்டும், இன்ஷால்லா பின்பற்றுவோம் என்ற உறுதி கொள்ள வேண்டும். இப்ப உங்களுக்கு நான் சொல்லாம உங்க முகத்துக்காண்டி போயிட்டேன், நாளைக்கு அல்லாட்ட வந்து என்னதான் சட்டையை பிடிப்பீங்க? அஜத்து வந்தாரு அன்னைக்கே ஒழுங்கா சொல்லிருந்தானா, நாங்க எல்லாம் கொஞ்சம் தாடி வச்சிருப்போம்ல, இவர் ஏன் சொல்லாம போனாரு, இவரை புடிச்சு உதறாள்லாம் சொல்லிட்டு முதல்ல என் மேலதான் கேஸ் போடுவீங்க நீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்னப்பா இப்படி கோலத்தை மாற்றி வைத்திருக்கிறீர்களே என்பதாக. அப்ப அந்த இரண்டு தூதர்களும் சொன்னார்கள், அரசிருந்து வந்த ரெண்டு தூதரும் சொன்னார்கள், எங்களுக்கு எங்களது எஜமானன் இப்படித்தான் சொல்லி இருக்கிறார், என்ன முரட்டு மீச வைக்க சொல்லி தாடிய மழுக்க சிறைக்க சொல்லி எங்களுடைய இறைவன் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். ஓஹோ அப்படியா செய்தி, அமரணி ரப்பி என்ன சொல்கிறார்கள், அமரணி ரப்பி எனக்கு எனது எஜமானன் கட்டளையிட்டான், மீசையை கத்தரித்துக் கொள்ள வேண்டும், மீசையை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், மீசையை நறுக்கிக் கொள்ள வேண்டும், தாடியை விட்டுவிட வேண்டும் என்று, தாடியை வளர விட வேண்டும் என்று. முடிஞ்ச நீ வேற நான் வேற, தொழுகையில மட்டும் கிடையாது, நெருப்பு குண்டத்தை சுட்டக்கூடியவன் நீ, மஸ்ஜிதிலே தொழக்கூடியவன் நான், நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பார்க்கும் போதே வித்தியாசம் தெரிய வேண்டும். மீச வைத்தவன் மஜூசி என்றால் மீசையை குறைத்துக் கொண்டு தாடியை வளர்ப்பவர்கள் முஸ்லிம்கள் என்ற அடையாளம் தெரிய வேண்டும். ஆமாராணி ரப்பி எனக்கு எனது இறைவன் கட்டளையிட்டான், என் மீசையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று, என் தாடியை அகலமாக வளர்க்க வேண்டும் என்று. முடிஞ்ச அடுத்த பிரச்சனையை பாருங்க, தாடி நரைச்சு போயிடுது, தாடி நரைத்து விடுகிறது, சரியா என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களது நரைத்த தாடி முடிகளுக்கு மருதாணியை கொண்டு சாயம் போட்டுக் கொள்ளுங்கள், சாயம் பூசிக் கொள்ளுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், ஏனென்றால் யூதர்கள் தாடி வைத்தாலும் நரைத்த தாடிக்கு அவர்கள் மருதாணி தடவுவது கிடையாது, நிறைய அப்படியே விட்டுவிடுகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள். கொஞ்சம் பாருங்க எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்லியமாக கணிக்கிறார்கள், கவனிக்கிறார்கள். அவர்களை போன்று நாம் இருந்து விடக்கூடாது, அவர்களின் கலாச்சாரத்தை போன்று நாம் இருந்து விடக்கூடாது, நமக்கென்று தனித்த கலாச்சாரம் தெளிவாக தெல்ல தெளிவாக அப்படியே பிரித்து தெரிய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து பாருங்கள், ஏனைய மக்களும் தான் ஆடை அணிகிறார்கள், ஏனைய மக்களும் ஆடை அணிகிறார்கள், முஸ்லிம்களுடைய ஆடையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து விட்டார்கள். ஒரு முஸ்லிமான பெண் என்று நீங்கள் எப்படி அவளை அடையாளம் காண முடியும்? கலைத்தெருவிலே பல ஜாதி பெண்கள், பல மத பெண்கள் செல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தைச் சேர்ந்த பெண் என்பதை அடையாளம் காணுவதற்கு பெண்ணுக்கு என்ன ஆடை கலாச்சாரம் கொடுக்கப்படுகிறது? ஹிஜாப் கொடுக்கப்படுகிறது.
அவர்கள்
தங்களது அந்த பெரிய முந்தானையை தலையின் மீது போட்டு முகத்தை மறைத்தவர்களாக நெஞ்சின் மீது போர்த்திக் கொள்ளட்டும்.
உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு
يا ايها النبي قل لازواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك ادنى ان يعرفن فلا يؤذين سوره النور இதற்காகவே நீங்கள் படித்து பாருங்கள்.
இந்த வசனம் இறங்கின உடனே அன்சாரிகள் தங்களுடைய பெண்களுக்கு வந்து ஓதி காட்டுகிறார்கள். அப்ப போய் உடனே எங்க போய் புர்கா தைக்கிறது, எங்க போய் ஹிஜாப் தைப்பது? இருந்த வீட்டில் இருந்த போர்வைகளை அப்படியே ரெண்டா கிழித்தார்கள். கிழித்து ஒன்றை வீட்டுக்கு வைத்துக் கொண்டு இன்னொன்றை கொண்டு தங்களை அப்படியே போர்த்திக் கொண்டார்கள் அன்சாரி பெண்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வாழ்த்துகிறார்கள், அன்சாரி பெண்களை போன்று மார்க்கப்பட்டுடைய ஈமானிலே உறுதியான அல்லாஹ்வின் சொல்லை பின்பற்றக்கூடிய பெண்கள் யாரு இருக்க முடியும் என்று உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள். பிறகு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துடைய பெண்களை பார்த்தேன், கருப்பு துணிகளை கொண்டு தங்களை போர்த்திக் கொண்டு தொழுகைக்கு வருவார்கள். தஃப்ஸீர் இப்னு கதீரிலே இந்த வசனத்திற்கு கீழே இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சரி, அப்ப பெண்களுக்கு அப்படி ஒரு ஆடை, அவர்கள் வெளியில் வந்தால் அவர்களை முஸ்லீம் என்று தெரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு ஆடை, ஆண்களாகிய நமக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? எப்படி ஒருவரை அடையாளம் காணுவது? ஒரு யகுதி இருக்கிறார், ஒரு கிறிஸ்துவர் இருக்கிறார், ஒரு மஜூசி இருக்கிறார், ஒரு ஹிந்து இருக்கிறார், ஒரு முஷ்ரிக் இருக்கிறார், அவர்களுக்கு மத்தியிலே முஸ்லிம் என்று சொல்லப்படுபவரும் ஒரு அப்துல்லா, ஒரு அப்துல் ரஷீத், ஒரு முகமது, ஒரு அகமத் இருக்கிறார். அதான் சொல்லப்படும் போது பள்ளிக்கு வருவதை கொண்டுதான் இவர் அறியப்படுகிறார். மற்ற வேறு வேலை இடத்திலோ பணியிடத்திலோ சமூகத்திலோ இவர்களை பிரித்தறிவிக்கக்கூடிய எந்த விதமான உடை நடை பாவனை கலாச்சாரம் இல்லை, எல்லாரும் ஒரு மாதிரிதான் இருக்கிறார்கள் என்றால் அப்ப என்ன, பெண்களுக்கு ஒரு சட்டம், ஆண்களுக்கு ஒரு சட்டமா? ஒரு முஸ்லிமான பெண்ணை அவளுடைய ஹிஜாபை கொண்டு அறியப்படுகிறது, ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு அவனுக்கென்று ஒரு ஆடையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரவில்லையா? ஆடை அலங்காரத்தை அவனுக்கென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கவில்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் ஒரு யூதரை போல, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு யகூதியை போல, ஒரு கிறிஸ்தவனை போல இருக்க விரும்புவதா, அல்லது அவர்களிலிருந்து அப்பாற்பட்டு அவர்களிலிருந்து தனித்து நான் ஒரு முஸ்லிம், என்னை பார்க்கும் போதே யூதனும் சரி கிறிஸ்தவனும் சரி மஜூசியும் சரி முஸ்லிம் என்று என்னை அவன் தனித்து அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும், விரும்புவோமா இல்லையா? விரும்பணுமா இல்லையா? நாம் விரும்புவது மட்டுமல்ல சகோதரர்களே, விரும்ப வேண்டும் என்பது மட்டுமல்ல, இதுதான் ஷரியத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து ஆடையில் செய்கிற மாற்றங்களை பாருங்கள். எப்படி வேண்டுமானாலும் ஆடை அணிந்து கொள்ளலாம் என்பது கிடையாது சகோதரர்களே. சில பேர் சொல்லுவாங்க, அதான் அவரத்தை மறைச்சாச்சு அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு, அதான் அவரத்தை மறைத்து விட்டா தொப்புல இருந்து முட்டுக்கால் வரைக்கும் மறைத்தாச்சு, அதுக்கப்புறம் என்னத்தை நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அப்ப ஏன் அந்த மாதிரி வர்றது கிடையாது? இந்த ஆடைகள் எதற்கு இல்லை? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆடைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரைமுறையை தருகிறார்கள். ஒரு விஷயத்தை பாருங்கள், மற்றவர்களும் உதாரணத்திற்கு இப்ப பேண்ட் என்ற கலாச்சாரம் பல பரவிவிட்டது, ஆங்கிலேயர்களுடைய இந்த பந்தலூன் கலாச்சாரம் பரவிவிட்டது வேலை இடத்திலும் பொது இடங்களிலும், முஸ்லிம்கள் நான் முஸ்லிம்கள் எல்லாரும் இதை அணிகிறார்கள். சரி, ஆரம்ப காலத்திலே முஸ்லிம்கள் இதை அணிந்தார்களா? அரபு நாடுகளிலும் சரி, அல்லது அரபு நாடுகள் அல்லாத மற்ற நாடுகளிலும் சரி, அஜமிகள் நாடுகளிலும் சரி. இப்ப உதாரணத்திற்கு நாம் வசித்து வருகிற தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, முஸ்லிம்கள் என்றால் எதை வைத்து அறியப்படுவார்கள்? அவர்களுக்கு என்று ஒரு கைலி இருக்கும். சரியா, மூட்டப்பட்ட தைக்கப்பட்ட அந்த கைலியும் எப்படி இருக்கும் என்றால் அதற்கு அவர்கள் கொடுக்கிற நிறமும் வித்தியாசமா இருக்கும். காபிர் விடுத்துற கைலியுடைய நிறமும் முஸ்லிம்கள் விடுத்துற கைலியுடைய நிறமும் வித்தியாசமா இருக்கும். அந்த பாய் போட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா கேமரா வேணா கட்டி வித்தியாசமாக இருக்கும். புரியுதா? காபிர்களுடைய கைலியை போல நாம் முஸ்லிம்கள், நம்முடைய முன்னோர்கள் மார்க்கத்தை விளங்கியவர்கள் அப்படித்தான் அதை வரைமுறைப்படுத்தினார்கள். அடுத்து சட்டை போடுவோம், சட்டை கூட ஆங்கிலேயர்களின் சட்டையை போன்று இருக்காது,
காலர் இந்த மாதிரி இருக்காது, சின்ன காலரா இருக்கும், சட்டை இறக்கமாக இருக்கும். சட்டை நம்ம முன்னாடி வாப்பா மார்கள்லாம் போட்டிருப்பாங்க, பாட்டன் மார்கள்லாம் முன்னாடி பழைய போட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க பாத்துருக்கலாம். அது முட்டிக்கால் முட்டுக்காலுக்கு கொஞ்சம் நெருக்கமாக, அதாவது பின்பக்க சுஜூது போனாலும் பின்பகுதியை மறைக்கின்ற அளவு, தொங்குகின்ற அளவு அந்த சட்டை இருக்கும். பார்த்திருக்கீங்களா, இப்ப இந்த அரைஜுப்பா போடுறாங்களே அந்த மாதிரி இருக்கும். இப்படித்தான் தமிழ்நாட்டில். சரி, மலேசியா போய் பாருங்க, மலாய் பாஜு என்று சொல்வார்கள். அவர்களுடைய கலாச்சாரம் முஸ்லிம்கள், இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். அப்ப அந்தந்த இடத்திற்கு தகுந்த போல் காபிர்களிலிருந்து மாறுபட்டு தங்களுக்கு ஒரு ஆடையை உடையை ஆக்கினார்கள். சைனாக்கு சென்றால் சைனாவுடைய முஸ்லிம்களின் ஆடை தனி. இப்படி எந்த பகுதிக்கு சென்றாலும் சரி, அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் அரபுகள் விடுத்திய இந்த முழு ஆடையை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுத்திய இந்த முழு ஆடையை அணியவில்லை என்றாலும், சிலர் அணிந்தாலும் பலர் அணியவில்லை என்றாலும், உடனடியாக அவர்கள் காபிர்களில் இருந்து தங்களை பிரித்து காட்டுவதற்காக, கவனமாக கேளுங்கள், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், காபிர்களிலிருந்து பார்த்த உடனே இவர் முஸ்லிம் என்று தனியாக பிரித்து அறிவதற்காக தங்களுடைய முகத்தை மாற்றியது மட்டுமல்ல, தங்களுடைய ஆடைகளையும் தங்களுக்கு என மாற்றிக்கொண்டார்கள். அவர்களை பார்த்த உடனே இவர் முஸ்லிம், போய் பேர் கேட்க தேவையில்லை, ஹவ் ஆர் யூ என்று பேர் கேட்க தேவையில்லை, ஷோ மீ யுவர் ஐடென்டிட்டி கார்ட் அப்படின்னு கேட்க வேண்டியது கிடையாது. அவரை பார்த்த உடனே அவரை முஸ்லிம் என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் நிறுத்திக் கொண்டு, இந்த கலாச்சார சீரழிவால் ஏற்பட்ட ஒரு மோசமான பின்விளைவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்வது இங்கே அவசியம். இன்று பணம் அதிகமாகிவிட்ட காலம், பொருளாதாரம் பெருகிவிட்ட காலம், செல்வம் எல்லாரிடத்திலும் மிகுத்து விட்டது, படிப்பு மிகுந்த காரணத்தால், தொழில் குறைந்த காரணத்தால். முந்தைய காலத்திலே நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் கிராமங்களிலிருந்து வந்திருப்பீர்கள். ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அந்த ஊரிலே முஸ்லிம்களுக்கு என்று ஒரு தெரு இருக்கும், முஸ்லிம் தெரு, அல்லது யாராவது ஒரு பெரியவருடைய பெயரை வைத்து பள்ளிவாசல் தெரு, முஸ்லிம் தெரு என்று இருக்கும். அங்கே நூத்துக்கு நூறு முஸ்லிம் தான் இருக்க முடியும், ஒரு காபிர் போய் கூட உள்ளார வந்து இடம் வாங்க முடியாது. சரியா இல்லையா? நீங்க அதெல்லாம் பண்ணணுமா? தெரியும், முஸ்லிம் தெருவிலே பாருங்க, அதெல்லாம் பண்ணணும்னா கை வேகம் தூக்குறது பாருங்க. முஸ்லிம் தெருவில ஒரு காபிர் உள்ளே வந்து வீடு வாங்க முடியுமா, அங்க வீடு கட்ட முடியுமா? முஸ்லிம்களுக்கு என்று தனி தெரு. ஏன் இந்த தெருவிலே ஒருவன் நடந்து செல்கிறான் என்றால் அவன் முஸ்லிமாகத்தான் இருக்க முடியும். ஒரு பெண்ணோடு ஒருவன் செல்கிறான் என்றால் அவன் ஒரு முஸ்லீமாகத்தான் இருக்க முடியும். கலாச்சாரங்கள் சீரழிய சீரழிய முஸ்லிம்கள் தங்களுடைய இடங்களை விட்டுவிட்டு ஹை சொசைட்டி ஆயிட்டாங்களா. இப்பெல்லாம் படிப்பு வந்தவுடனே எல்லாம் ரொம்ப எஜுகேட்டட் ஆயிட்டாங்களா, எங்க காபிர்கள் இருக்கிற இடத்துல போய் வீடு வாங்குறாங்க. கலாச்சாரம், சமுதாயம், யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி உடைகிறது பாருங்கள். புரியுதா? காபிர்கள் உள்ளார வர்றாங்க, காபிர்கள் முஸ்லிம்களுக்குள்ளார வர்றாங்க, முஸ்லிம்கள் காபிர்களுக்குள்ளார போறாங்க. ஒரு அடிச்சா சரி, இப்படி போனது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை நீங்க சிந்தித்தால் உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ளார நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு முஸ்லிம் தெருவுக்குள்ளார, கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஒரு முஸ்லிம் தெருவுக்குள் ஒரு ஹிஜாப் அணிந்த பெண்ணோடு ஒருவன் செல்கிறான், ஆனால் அவனுமோ காபிராக இருக்கிறான். ஒரு காபிர் ஒரு முஸ்லிம் பெண்ணை அழைத்துக் கொண்டு செல்கிறான், நீங்கள் இவனை காபிர் என்று அடையாளம் தெரிந்து தனது சகோதரியிடத்திலே இந்த காபிரோடு நீ செல்கிறாயே என்று கேட்க முடியாத இழிநிலையிலே அல்லது நிர்பந்த நிலையிலே இருக்கிறீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த காபிர் ஒரு முஸ்லிமை போன்றுதான் இருக்கிறான், இருவருக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லை. புரியுதா? புரிகிறதா இல்லையா? ஒரு முஸ்லிமான பெண்ணை இன்று நகரங்களிலே வாழ்கிற மக்களுக்கு தெரியும், கார்களிலே அழைத்துச் செல்கிறார்கள், டூ வீலர்களில் அழைத்துச் செல்கிறார்கள், அல்லது பல இடங்களுக்கு அழைத்து வருகிறார்கள். அந்த பெண் எப்படி இருக்கிறாள்? ஹிஜாபோடு இருக்கிறாள், ஆனால் கூட வருபவன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்துவிட்டது, நமது பெண்களை கெடுப்பதற்கு, நமது ஆண்களும் காஃபிர்களை போன்று மாறிவிட்ட காரணத்தால் புரிஞ்சுக்கிறார். நமது ஆண்களும் காஃபிர்களை போன்று மாறிவிட்ட காரணத்தால் அதே போல டைப் பெண் பண்ணி தாடி சேவ் பண்ணி அப்படியே மீசி இருந்தா அதையும் சேவ் பண்ணி அப்படியே அவர்கள் ஆகிவிட்ட காரணத்தால் இப்ப போய் நீங்க ஒன்னும் கேட்க கேட்டு நாலு தடவை என்கொயரி பண்ணதுக்கு பிறகு எந்த ஊர் உனக்கு உங்க அத்தா பேர் என்னன்னு கேட்டதுக்கு பிறகுதான் அவனை காஃபிர்னு தெரிஞ்சுக்க முடியும். சரியா இல்லையா? இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? எதை கொண்டு நீங்கள் தடுப்பீர்கள் இந்த தீமையை? இது காஃபிர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டது. இந்த வாலிபர்கள் நம்மை மாதிரி தான் என்றவுடனே நமது பெண்களை கெடுப்பதற்கு இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பக்கம் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் சகோதரர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்க, இன்னொரு பக்கம் காஃபிர்களோடு பழகி ஓடி போகிற நமது முஸ்லிம் சகோதரிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அழுங்கள் சகோதரர்களே, அதற்காக வேண்டி ஒரு முடிவெடுங்கள். உங்களது ஊர்களில் சமீபத்தில் இந்த ஒரு நாலு மாதத்தில் நடந்த ஒரு சின்ன ரிப்போர்ட் சொல்றேன். ஒரு முஸ்லிம் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஊர்ல 60 முஸ்லிம் பெண்கள் காஃபிர்களோடு ஓடிவிட்டார்கள். யார் அவர்கள்? கல்லூரியிலே படிக்கக்கூடியவர்கள். கல்லூரியிலே படிக்கின்ற முஸ்லிம் மாணவிகள் 60 பேர் ஒரே ஊர்ல, இன்னொரு ஊர்ல. அது ரொம்ப பயங்கரமான செய்தி. ஓடுனது மட்டுமல்ல, அந்த காஃபிரோடு சேர்ந்து தனது தந்தையை கொல்லுவதற்கே முயற்சி செய்கிறாள் அந்த முஸ்லிமான பெண். இன்னும் சில ஊர்களிலே, முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக வசிக்கிற ஊர்களில் காஃபிர்களோடு ஓடியது மட்டுமல்ல, அவர்களோடு ஓடி தங்களது மதத்தையும் மாற்றிக்கொண்டார்கள், மார்க்கத்தையும் மாற்றிக்கொண்டார்கள், பொட்டு வைத்துக் கொண்டார்கள், அவர்களோடு கோயிலுக்கு செல்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். கண்ணீர் சிந்த வேண்டாம் சகோதரர்களே, ரத்த கண்ணீர் வர வேண்டாம். ஒரு பக்கம் ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு நம்முடைய தாயிகள் இஸ்லாமை பரப்பி மாற்றார்களை இஸ்லாமிற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு பக்கம் இந்த கலாச்சாரம் சீரழிந்த காரணத்தால் என்ன நடக்கிறது? இங்கே முஸ்லிம் பெண்கள் அந்நியர்களோடு ஓடுகிறார். இங்கே முஸ்லிம்களுக்கு என்று தனி உடையும், முஸ்லிம் வாலிபர்கள் தனித்து அறியப்பட்ட அவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரமும் இருந்திருந்தால் என்னடா ஒரு காஃபிர் பையனோடு அந்த பெண் முஸ்லிமான பெண் பேசுறதுக்கு துணிவு வருவாளா? காஃபிரோடு பேசுகிறோமே, ஒரு பயம் வருமா இல்லையா? காஃபிரும் முஸ்லீமும் சமமாகி விட்டதால் யாரும் கேட்க முடியாது, அந்த பயமே இல்லாம போச்சு. இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பாருங்க, சில முஸ்லீம் ஊர்களில் எல்லாம் முஸ்லீம் வாலிபர்களாக இருந்தாலும் முன்னாடி எல்லாம் தாடி வச்சிருந்தாங்க, இப்ப இடையில கொஞ்சம் தாடி எடுத்தாங்க, இப்ப அல்ஹம்துலில்லாஹ் திரும்ப வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா தொப்பி போடுவாங்க, இருக்கா இல்லையா? அதெல்லாம் மட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஆம்பூர் தெரியும், பல்லப்பட்டி தெரியும். அந்த மாதிரி முஸ்லீம் ஊர்கள் இன்னும் எந்த அளவுக்குனா, காரைக்கால் இருந்ததுனால சொல்றேன், தவறா நினைச்சுக்காதீங்க, சினிமா கொட்டாகிக்கு போகும்போது கூட தொப்பியோட தான் போவாங்க காரைக்கால் உள்ள வாலிபர்கள். முன்னாடி காலத்தில் அங்கு செல்லக்கூடாது, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நமது சமூகத்தை பாதுகாக்க. உதாரணத்திற்கு சொல்கிறேன், அடையாளம் தெரியுதா இல்லையா? இன்று என்ன ஆனது? இதுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, கலாச்சார சீரழிவின் ஆரம்ப கட்டம். இது ஆரம்ப கட்டம் மட்டுமல்ல, இதிலே உச்சக்கட்டமும் இங்கே இருக்கிறது. ஏனென்றால் எப்போது நாம் நமது ஆடையின் தனித்தன்மையை, நமது முகத்தோற்றத்தின் தனித்தன்மையை, நமது வாழ்க்கை கலையின் தனித்தன்மையை கலைந்து விட்டோமோ, ஒரு யகுதியின் மீது தோல் போட்டுக்கொண்டோம் அல்லது ஒரு கிறிஸ்தவனின் மீது தோல் போட்டுக்கொண்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தவறுகள் செய்வதற்கு அங்கே சகஜ சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ரொம்ப சம்பவம் ஞாபகம் வரும். பல்லாவரம்னு ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு அரபுக்கார் பக்கத்துல வந்து தங்கினவர் எதுக்கும், அரபுக்கார் ஜுப்பா போட்டுக்கிறாரு, கொஞ்சம் தாடி வச்சிருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்து கொடுக்கட்டும். அங்க டாஸ்மார்க் கடையை பார்த்த உடனே ஷைத்தான் அவருடைய உள்ளத்துல விளையாண்டுட்டான். போய் வாங்குவோம்னு சொல்லி அங்க போய் நின்று அவன்கிட்ட கேக்குறாரு, அங்க வேலை செய்யற காஃபிர் சொல்றோம், உனக்கு நான் கொடுக்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அங்க வேலை செய்யற காஃபிர், நீ வந்து முஸ்லீம், ஏன்னா இந்த பெரிய ஜுப்பாலா யார் போடுவாங்க ஊர்ல? பொதுவா குறிப்பா அதற்கு மார்கள் ஆளுங்கள் போடுவாங்கல்ல. நீ முஸ்லீம், நீ பள்ளியில இருக்கிறவ, உனக்கு நான் கொடுக்க மாட்டேன். உனக்கு கொடுத்தா என்ன, இந்த சமுதாயம் என்ன அடிக்கும் உதைக்குங்க? இப்படி ரெண்டு பேருக்கு வாக்குவாதாகி பிரச்சனையாகி அவர் வம்புபடியா கேட்க இவன் வம்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கடைசியில ரோட்ல போறவங்கலாம் கூட்டினவுடனே கடைசியில தெரிய வருது இவர் கேட்டு அடம் பிடிக்கிறாரு, அவர் கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு. பத்தீங்களா எப்படி பாதுகாக்கிறது பத்தீர்களா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்கே உருவாக்கி கொடுக்கிறான் அல்லாஹு தஆலா. இந்த கலாச்சாரம் சீரழிந்தால், முஸ்லிம்கள் தனக்கென்ற தனித்தன்மையை அழித்தால் சகோதரர்களே அந்த சாக்கடையிலே சென்று விழுந்து விடுவார்கள். ஏன் யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய அத்தனை அநாகரீகமான கலாச்சாரங்களையும் இன்றைய முஸ்லிம்களால் சீரணிக்க முடிந்தது? நேரம் முடியும் போது முடிவு போறணும். கேள்வி வேணுமா? கேள்வி, இந்த கேள்வி முக்கியமா தெரியணுமா இல்லையா? இந்த முஸ்லிம் சகோதரிகளை பாருங்கள், இன்று ஆண்கள் மாறிய காரணத்தால் ரொம்ப பேர் கோபப்பட்டு சொல்லுவாங்க, வேண்டாம் ஹிஜாப் போட மாட்டேங்கிறான், பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு போறான், அல்லது பைஜாமா டைட்டு பைஜாமா சட்டையை போட்டுக்கிட்டு போறான் அப்படின்னு பெண்களை மட்டும் ஏறி உழுவாங்க நம்ம ஆண்கள். ஏன் உன்னை நீ பார்ப்பது கிடையாது? உனது ஆடை டைட் பேண்ட் ஆக இருக்கிறது, ஆண்களுக்கு மட்டும் டைட் பேண்ட் போடுறதுக்கு அனுமதி இருக்கிறதா? யாராக இருந்தாலும் ஆண்களுக்கும் ஹிஜாப் இருக்கிறது சகோதரர்களே. என்ன ஹிஜாப்? அவர்களுடைய ஆடை, அவர்களுடைய உருவங்களை, அந்த அடையாளங்களை பிரித்தறிவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது, அது விசாலமாக இருக்க வேண்டும். சரி, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த இறுக்கமான பேண்ட்களை அணிந்து கொண்டு நம்ம அங்கிருந்து வந்தோம், இங்க இருந்து இந்த பேண்ட் கலாச்சாரத்திலிருந்து நம்ம வந்தோம். ஒரு நிர்பந்தம், சூழ்நிலை பெருகிவிட்டது என்றாலும் அவர்களுடைய அந்த கால அந்த கீழாடையும் அந்த பேண்ட்டும் முஸ்லிம்கள் அணியக்கூடிய பேண்ட்டும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். கரண்டிக்கு மேலே இருக்க வேண்டும். மாஸ்பலல் காபின் ஃபபின்னா, அதை பார்த்தோடனே இந்த பேண்ட் போட்டிருக்கவங்களாம் முஸ்லிம்கள். எப்படி இந்த மாதிரி பேண்ட் போட்டிருக்கிறவங்க? இவர்கள் முஸ்லிம்கள். ஏன்? இவர்களுடைய ஆடை கரண்டைக்கு மேலே இருக்கும். மாஸ்பலல் காபின் ஃபபின்னா, இவர்களுடைய நபி சொல்லி இருக்கின்றார்கள், கரண்டைக்கு கீழே எது இறங்கியதோ அது நரகத்திலே சென்று விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க. தொழுது வழிபாடு செய்து நோன்பு நோற்று அல்லாவிடத்திலே துவா கேட்டு இந்த காலம் மட்டும் நரகத்துக்கு வித்தா, இதை விட கேவலம் என்ன இருக்கிறது? இந்த காலம் மட்டும் நரகத்துக்கு விற்பதற்கு உடல்ல நான் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன், கரண்ட காலம் மட்டும் நரகத்துக்கு விட்டுறேன்னு சொல்றவங்க யாராவது இருப்பாங்களா இங்க? அல்லது அப்படிப்பட்ட மனைவிமார்கள் யாராவது இருக்கிறாங்களா தங்களுடைய கணவன்மார்களுக்கு, சகோதரர்களுக்கு, பெற்றோர்களுக்கு விரும்பக்கூடியவர்கள்? யோசித்து பாருங்கள். மாஸ்பலல் காபின் ஃபபினா, இறுக்கமாக இருக்கலாமா? இஸ்திஞ்சா எப்படி செய்யறது? சிறுநீர் கழிக்கின்ற தேவை எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள். சுத்தமாக இஸ்திஞ்சா செய்ய முடியுமா அந்த அந்த இந்த ஆடையை, இந்த ஆடையை கொண்டு? நிச்சயமாக முடியாது. நிச்சயமாக ஃப்ரீயாக இருக்க வேண்டும். அமர்ந்து சிறுநீர் கழிக்கின்ற அளவிற்கு அதிலே வசதி இருக்க வேண்டும். செய்யும் போது நிம்மதியாக இருக்க வேண்டும். முடியுமா? செய்யும் போது நிம்மதியா இருக்க வேண்டுமா இல்லையா? அந்த அளவிற்கு அது விசாலமாக இருக்க வேண்டும். பிறகு மேலாடை அதற்கும் அப்படித்தான். பனியன் போட்ட மாதிரி சட்டை போடக்கூடாதுங்க. பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அப்படித்தான். இப்ப ரொம்ப பேரு பெண்கள் பேண்ட் சட்டை போட்டு வெளியே வர்றாங்களே என்பதாக அவர்கள் மீது ஆட்சேபனை செய்பவர்கள் உண்டு. ஆனால் இவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை மாற்றிக்கொண்ட போது தங்களது பெண்களை எந்த ஒரு முகாந்திரத்தை கொண்டு, எந்த ஒரு அடிப்படையை கொண்டு அவர்கள் ஆட்சேபனை செய்கிறார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது இந்த நடை உடை பாவனையிலே இந்த முஸ்லிம் சமூகம் தங்களது சுய கலாச்சாரத்தை, தனித்தன்மையை, புரிஞ்சுக்கிட்டீங்களா, தங்களது தனித்தன்மையை, அடையாளத்தை இழந்ததோ, அடுத்து காஃபிர்கள் சர்வ சாதாரணமாக இவர்களை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். அடுத்த அடுத்த கலாச்சாரத்திற்கு இன்று சினிமா துறையிலே முஸ்லிம்கள் செல்கிறார்களே, ஆடல் பாடல்களே செல்கிறார்களே, அல்லது வேறு விதமான அனாச்சாரங்களிலே செல்கிறார்களே என்றால் என்ன காரணம்? அதற்கு இந்த ஆரம்ப கலாச்சாரத்தை, நடை உடை பாவனை வீடுகளிலே இவர்களை அவர்கள் தங்களது வழிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இதைத்தான் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் நமக்கு வாழ்க்கை முழுக்க சொல்லிக் கொடுத்தார்கள். இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாழ்க்கை கலாச்சாரத்திலே சிறந்த கலாச்சாரம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரம். நீங்கள் உங்களது வீடுகளை அலங்கரித்தாலும் கூட, வீடுகளை கட்டினாலும் கூட, அது பார்ப்பதற்கு ஒரு முஸ்லிமுடைய வீடாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாம் பரவியது. ஜிஹாதிலே சென்ற, போரிலே சென்ற சஹாபாக்களுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அறிவுரைகள் சொன்னார்கள். ஒரு அறிவுரை. நீங்கள் அங்கே சென்றவுடன் அந்த அஜமிகளின் பாஷையை கற்றுக்கொண்டு அந்த மொழியை பேசாதீர்கள். அரபியை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அரபியை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். எனவேதான் சஹாபாக்கள் எந்த ஊரையெல்லாம் வெற்றி கொண்டார்களோ அந்த அந்த அஜமி நாடுகள் எல்லாம் அரபியாக மாறிவிட்டது. சிரியா அரபு நாடு கிடையாது, சிரியா அரபு நாடு கிடையாது, சூடான் அரபு நாடு கிடையாது, எகிப்து அரபு நாடு கிடையாது, அல்ஜீரியா அரபு நாடு கிடையாது, லிபியா அரபு நாடு கிடையாது, துனிசியா அரபு நாடு கிடையாது, அல் மகரி மொரோக்கோ அரபு நாடு கிடையாது. சஹாபாக்கள் அதை வெற்றி கொண்டார்கள், அரபியை கற்றுக் கொடுத்து அந்த மக்களை தங்களுடைய கலாச்சாரத்திலே இழுத்தார்களே தவிர இவர்கள் அந்த கலாச்சாரத்திலே மெர்ஜ் ஆகிவிடவில்லை, கலந்து விடவில்லை. அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? சரி, அங்க ஏற்கனவே காபிர்கள் இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் அடிச்சு முஸ்லீம் ஆக்கலாமான்னு சொன்னா அதுக்கு மார்க்கம் அனுமதிக்கல. பிரித்தார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிம்களாக யார் ஆகிவிட்டார்களோ அவர்களது காலணிகள் கூட காபிர்கள் அணிகிற காலணிகளை போல் இருக்கக்கூடாது. தலப்பாகை முஸ்லிம்களும் கட்டினார்கள், காபிர்களும் கட்டினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்கள் கட்டுகிற தலப்பாக இந்த நேரத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், காபிர்களை போன்று அவர்கள் தலைப்பாக அணியக்கூடாது. ஆடை இப்படித்தான் இருக்க வேண்டும், மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டால் அந்த மஸ்ஜிதுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்கு அடையாளங்கள் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் நுண்ணிப்பாக கணித்து கவனித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து தான் கற்றுக்கொண்ட அந்த நேர்வழியிலே கலாச்சாரத்தை பிரித்து முஸ்லிம்களுக்கு என்று அமைத்தார்கள். இவர்களை போன்று அவர்கள் இருக்கக்கூடாது, அவர்களை போன்று இவர்கள் இருக்கக்கூடாது. முஸ்லிம்களுடைய ஆடையை ஒரு கிறிஸ்தவன் அணிந்தால் கூடாது, தப்பு அது. அதனால் என்ன ஏற்படும், என்ன ஏற்படும், குழப்பம் ஏற்பட்டுவிடும். தன்னை முஸ்லீம் என்று சொல்லி ஒரு முஸ்லீமான பெண்ணை மடம் பேசி எடுத்து சென்று விடுவார், நடக்கிறதா இல்லையா? ரசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. இங்கே இன்னும் நிறைய கலாச்சார சீரழிவுகளை பற்றிய நிறைய பிரிவுகள் விளக்கங்கள் இருந்தாலும் குறிப்பாக நான் இங்கே விரும்பியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த ஒரு விஷயத்தை தான் சகோதரர்களே. இதை இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நான் பேசிய இந்த அத்தனை விஷயங்களையும் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. தங்களுடைய இத்லாவு சிராத்துல் முஸ்தகீம் என்ற நூலிலே மிக விரிவாக எழுதுகிறார்கள். அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். எனவே உங்களது பிள்ளைகளை அப்படி ஆக்க முயற்சி செய்யுங்கள். பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வரீங்களா, ஒரு அழகான பைஜாமா போட்டு ஒரு ஜுப்பா போட்டு அவர்களை அழைத்து வாருங்கள் மஸ்ஜிதுக்கு வரும் பொழுது. தொழில் இடங்களிலே உங்களுடைய நிர்பந்தம் ஏனென்றால் பல முஸ்லிம் நாடுகள் கூட தாடி வைப்பதற்கு அனுமதி வழங்காமல் இருக்கின்றன. குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் துறை படித்த பல நிறுவனங்கள் முஸ்லிம் நாடுகளிலே கூட அவர்களுக்கு தாடி வைப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. போராடுங்கள், அதற்காக முயற்சி செய்யுங்கள், அவர்களுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். அடுத்து மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது அல்லது முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களிலே தங்களை முஸ்லீம் என்று வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, உதாரணத்திற்கு பாருங்கள், இங்கே நீங்கள்லாம் இப்போது இங்கே குழுமி இருக்கிறீர்கள். இப்போது இந்த ஆடையோடு நீங்கள் வெளியே செல்லும் போது ஒரு போட்டோ அல்லது ஒரு கேமரா வைத்துக் கொள்ளுங்க, பாய் ஒரு கேமரா வச்சுக்கோங்க, எடுங்க. நீங்க எல்லாம் இப்படி வெளியே போகும் பொழுது ஒரு கேமரா ஒண்ணு, ஒரு வீடியோ கேமரா ஒண்ணு எடுத்து பதிவு செஞ்சுப்போம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஒரு அரபு தோப்பு வாங்கி, என்ன வெள்ள தோப்பு வாங்கி, அழகான முறையில போட்டு, ஒரு தொப்பிய போட்டு, ஒரு துண்ட போட்டு, அப்படியே இங்க இருக்கிற 100 பேரும் வெளியே போங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், மலக்குகள் வெளியே போன மாதிரி இருக்கும். சுத்தி இருக்கிற அரபுகாரெல்லாம் பாப்பான், எங்களா இந்த அஜமி பசங்க எல்லாம் என்னைக்கு அரபுகாரங்களா ஆனாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன ஆகும், இந்த ஆடையை நீங்கள் அணியும் போது அடுத்து அந்த மொழியின் மீது உங்களுக்கு பிரியம் வரும். இங்க வந்திருக்கிற எத்தனை பேர் இங்க 10 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த மொழியை கத்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்களா, ஆசைப்பட்டீங்களா, முயற்சி பண்ணீங்களா? இவங்க நிச்சயமா செய்ய மாட்டாங்க உங்களுக்கு, அது தெரியும். நீங்கள் முயற்சி செய்திருக்கலாம் அல்லவா? ஏன், அந்த உடைக்கு நீங்கள் மாறாத காரணத்தால், அந்த கலாச்சாரத்துக்கு நீங்கள் மாறாத காரணத்தால் அந்த மொழியின் மீது உங்களுக்கு பற்று வரவில்லை, அதன் மீது உங்களுக்கு ஆசை வரவில்லை. அடுத்து எந்த அரபுக்காரனாவது நான் அரபி நீ அஜமின்னு உங்கள்கிட்ட பேச முடியுமா? நீ பேசுற மொழியை உன்னை விட அழகா நான் பேசுவேன், நீ உடுத்திருக்கிற டிரெஸ் சுண்ணத்துக்கு மாத்தமா கரண்டை காலுக்கு சீச்சிக்கிட்டு போற மாதிரி நீ போட்டுக்கிற, நான் சுண்ணத்தான முறையில போட்டுக்கிறேன். நம்மை பார்த்து அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள் சகோதரர்களே. அப்படித்தான் ஒரு காலம் வரும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நமது கலாச்சாரத்தை தூய வடிவிலே எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து கற்பித்து விட்டு சென்றார்களோ அதே முறையிலே பாதுகாத்து அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.